இன்னைக்கு பந்திக்கு கலந்து கொள்ள வந்திருக்கிற நாம் ஆண்டவருடைய பந்திக்கு வந்து ஒரு ஒரு சடங்கா நம்ம வரக்கூடாது. ஏதோ அந்த திராட்சை ரசத்திலையும் அந்த அப்பத்திலையும் ஏதோ நமக்கு வந்து கிருபை அற்புத விதமா ஒரு மர்மமாக வருகிறது எல்லாம் அது ஒரு சடங்கு கிடையாது. இது வந்து இதை விசுவாசிகள் விசுவாசத்தோடு ஆண்டவரை அன்போடு நினைவு கூறுவதின் சாதனத்தின் மூலமா விசுவாசத்தின் ஊடமாக இயேசு கிறிஸ்து நமக்கு என்னென்ன வாங்கினார் என்பதை பணிக்கும்படி செய்கிறது விசுவாசத்தோடு தான். அதை விசுவாசத்தோடு எடுக்க கூடி வந்திருக்கும் போது இந்த ஐசாயா 53 அதிகாரத்தை ஆண்டவரை நினைவு கூறுவதற்காக நாம் பயன்படுத்தி வருகிறோம். பொதுவா நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு மகிமைக்கு ஒரு பாதை வந்து தாழ்மையும் பாடுகளும். தாழ்மை, the path for glory is humility and suffering என்னுவாங்க. ஒரு வாழ்க்கையில மகிமையாக ஒரு அடையணும், ஒரு காரியத்தை சாதிக்கணும், அப்ப வெற்றி அடையணும்னா அதுக்கு பாதை வந்து தாழ்மையும் பாடுகளும் தான். அது அந்த உண்மை வந்து எல்லா விஷயத்திலையும் பார்க்கலாம், படைப்புலயே அந்த உண்மையை பார்க்கலாம். படைப்பில் பல உதாரணங்களை எடுத்து பார்க்கலாம். ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, ஒரு பட்டாம்பூச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பத்துல அது ஒரு கம்பளி பூச்சி மாதிரி பாக்கிறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும் இல்லைங்களா, அருவறுப்பா இருக்கும். அது பாக்கிறதுக்கு ஒரு கவர்ச்சியும் இருக்காது, அது கருப்பா ஒரு கலரும் இல்லை. அது நகர்றதும் பாத்தீங்கன்னா நடக்க கூட முடியாம அது உருண்டுகிட்டு அது போறதே, அதை பார்த்தாவே நமக்கு உடம்பு செலுக்கிற மாதிரி அசிங்கமா, அது கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்ற மாதிரி ஒண்ணு இருக்கும். ஆனா அந்த கஷ்டமான ஒரு ப்ராசஸ் அதை கடந்து அதுல இருந்து வெளியே வரும்போது எவ்வளவு அழகான ஒரு பட்டாம்பூச்சிய பார்க்கிறோம். கலரு, டிசைனு, அது இன்னமே நடக்கிறது இல்ல, பறக்கிறது. ஒரு ஃப்ரெஷ்ஷான காத்துல அழகாக ஒரு நிறத்தோடு அது பறக்கிறத பார்க்கும் போது சுதந்திரமா அது உடனால வந்துடல வருங்களா, அது பயங்கர தாழ்மையோடு பயங்கர பாடுகளோடு தான் அதனோட விளைவாக வருது. அது வெறும் படைப்புல மாத்திரம் இல்ல, பராமரிப்புலயும் நம்ம பார்க்கிறோம். வேதத்துல பல இடங்கள்ல பார்க்கிறோம், ரொம்ப உயர்வா ஆண்டவருக்காக மகிமையா சாதிச்சவங்க பாத்தீங்கன்னா, யோசேப்ப பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப அந்த உடனே அவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிரல இல்லைங்களா. எகிப்துக்கு மிகுந்த பல வருஷங்கள் பாடுகளும் தாழ்மையும் பட்டுத்தான் அந்த அளவுக்கு உயர்த்தப்படுறாரு. மோசே எடுத்துக்கிட்ட அதே தான், தாவீது எடுத்துக்கிட்ட அதே தான். மகிமைக்கு பாதை தாழ்மையும் பாடுகளும் என்பதை நம்ம பார்க்கிறோம். யோபு கூட அவருடைய வசனத்துல அவருடைய இதுல எழுதி இருக்கிறாரு, நீர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். ஒரு சோதனை, ஒரு கஷ்டம் வந்த பிறகுதான் மகிமை வருகிறது. படைப்புல பராமரிப்புல மாத்திரம் இல்ல, மீட்புலயும் ரொம்ப விசேஷமாக நமக்காக மீட்ப சம்பாதிக்க வந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் அவர் உன்னத மகிமையை அடையிறது, உன்ன மகிமையை அவர் அடையிறது. இந்த சங்கீதம் 53 என்ன பார்க்கிறோம், அவர் அந்த பாடுகள் மூலமா தான் பார்க்கிறோம். அப்படி பாடுகளை இன்னைக்கு நினைக்க வந்திருக்கும் போது இந்த அதிகாரம் ஃபுல்லா ஒரு பாடத்தை நம்ம பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறோம் இல்லைங்களா. இந்த அதிகாரம் அவருடைய பாடை நமக்கு விளக்கி கொடுக்கிற மாதிரி பைபிள்ல எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னா எத்தனை பாடுகள் அந்த அதிகாரத்துல 52 ஆரம்பிக்கும் போதே அவருடைய ரூபம் மனித ரூபமாகவே இருக்கல, முகம் மனித எந்த அளவுக்கு தீவிரமா பாட அவர் அனுபவிச்சார்னா அவர் முகம் பார்க்கறதுக்கு மனுஷ முகம் மாதிரியே இல்லை, இவ்வளவு அந்த கேடாக அவர் முகம் ஆயிவிட்டது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருடைய பாடுகள் இந்த அதிகாரம் என்ன சொல்லுது, அவருக்கு அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை, அவரை நாம் பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. எந்த அளவுக்கு அவர் பாடுபட்டாரு, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறோமாய் இருந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் தவறா போகும் போது கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஒரு மயக்கத்திருக்கிறவனுக்கு முன்பதாக ஒரு ஆடு வாய கூட துறக்காம எப்படி போச்சு, அந்த அளவுக்கு அவர் அமைதலாக பாடு அனுபவித்தார். இடுக்கலிலும் நியாய தீர்ப்பிலிருந்தும் அவர் எடுக்கப்பட்டார். ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். பாடு 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 அனுபவித்து கடைசியில் அவர் அந்நியாயமா நியாயம் தீர்க்கப்பட்டு செத்தம் போயிட்டார். பாருங்களா, இந்த முழு அதிகாரமும் அவருடைய தீவிரமான பாடை நமக்கு விளக்கி காண்பித்து, இப்ப இந்த தீர்க்கதரிசி 10வது வசனத்திலிருந்து நமக்கு அவருடைய இந்த பாடுகளின் மூலமாக அவருக்கு வருகிற வெற்றி, இந்த பாடுகள் மூலமாக அவர் மூலமா நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை அவர் விளக்குறார். பாருங்களா, இதற்கும் பாடுகளின் மூலமா தான் அவர் மகிமையை அடையறத நாம் பார்க்கிறோம். இந்த தீர்க்கதரிசி ஆரம்பத்திலேயே அது நமக்கு சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், 52:13 இந்த என்னுடைய தாசன் வெற்றி சிறந்து அவர் எழுப்பப்பட்டு உயர்த்தப்பட்டு மகா மேன்மையா வெற்றி சிறப்பார். அந்த வெற்றி அவர் அடையிறது வந்து பாடுகளின் மூலமாக, பாடுகளின் மூலமாக. பைபிள்ல மையமான ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவுடைய தாழ்ச்சி, அவருடைய மகிமை. அவர் தாழ்மையின் மூலமா தான் மகிமை அடைகிறார். அவருடைய தாழ்ச்சி மகிமையை பார்க்கிறோம், அவருடைய பாடுகள் வெற்றியை பார்க்கிறோம். என்ன மாடர்ன் வார்த்தையில சொல்ல போனா, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இஸ் கிராஸ் அண்ட் இஸ் கிரவுன். அவருடைய சிலுவை அவருடைய கிரீடம், கிராஸ் அண்ட் கிரவுன். சிலுவை இல்லாம கிரீடம் கிடையாது. நம்ம ஊர்ல கிறிஸ்தவத்துல எல்லாம் இதை மறந்துட்டாங்க. ஒன்ன மறந்துட்டாங்க, எதை மறந்துட்டாங்க, சிலுவையை மறந்துட்டாங்க. எங்க என்ன சிலுவை பத்தி போதனை இல்ல, எல்லாம் இதை பத்தி போதனை, ஆசீர்வாதம், வெற்றி வெற்றி வெற்றி. சிலுவை இல்லைன்னா எந்த வெற்றியும் இல்லைங்க, சிலுவை இல்லாத எந்த வெற்றியும் கிடையாது இல்லைங்களா. சிலுவை தான் முதல்ல, அந்த சிலுவையின் மூலமாக வருகிறது தான் எல்லாம் வெற்றியும். ஆகவே இந்த தாசனுடைய கதை ஒரு சந்தோஷமான முடிவுல முடிகிறது. சந்தோஷமா முடிகிறத தான் நமக்கு இங்க விளக்குறாரு. ஆனஸ்டா நீங்க அடிக்கடி என்கிட்ட சொல்ற மாதிரி இந்த ஐசாயாவை சீக்கிரம் முடிக்கணும் தான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த ஐசாயை எடுக்க போறாரு, நான் முடிக்கணும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மூணு வசனங்கள், கடைசி மூணு வசனங்கள் ஒரே வாரத்துல கூட முடிக்கலாம்னு கூட நான் நினைச்சேன். ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த அவர் பாடுபட்டு மறித்து இப்ப அடக்கம் பண்ணப்பட்டுட்டார், அவருடைய பாடுகள்லாம் வந்துருச்சு. இந்த மூணு வசனங்கள்ல அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் பரலோகத்துக்கு ஏறெடுத்துக் கொள்ளப்படுறது, அங்க இருந்து அவர் பரிசுத்தாவி அனுப்புறது, அவர் சபையை கூட்டுறது, அந்த சபையை கூட்டும் போது மக்களை சிப்ப உறுதியை அழைத்து அவருக்கு மறுஜன்மம் கொடுத்து அவர்களை சபையா இணைத்து அவர்களை பரிசுத்தமாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போய் பரலோக நிச்சய சுதந்திரம் கொடுத்து, எல்லாமே மூணு வசனத்துல வருது. நம்ம என்ன செய்வது? இவ்வளோ வசனங்கள்ல அவருடைய பாடுகளை பார்த்தனா அவருடைய மகிமையை பார்க்காம இருக்கலாமா? சுருக்கமாக பார்த்துட்டு முன்னாடி போகலாமா? ஆகவே இந்த பகுதியை நாம் கவனிக்க போறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய பாடுகளை நாம் நினைத்து பார்க்கும் போது அந்த பாடுகள் மூலமாக வருகிற மாபெரும் ஆசீர்வாதங்களை இந்த அதிகாரத்தின் மூலமா பார்க்கிறோம். இந்த இது 10வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்குது. 10வது வசனத்துல ஐசாயா நமக்கு கொடுத்த ஒரு அதிர்ச்சி காலில் பிரதர் நமக்கு ஞாபகப்படுத்தினாரு. நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இயேசுவை சிலுவையில் அறைஞ்சது அந்த யூதர்கள் அந்த ரோமர்கள்னு. ஆனா ஐசாயாவின் படி என்ன, யார் இயேசுவை சிலுவையில் அறைந்தது, அவங்களுக்கு பின்னாடி எல்லாம் பிரதானமா இருந்து இயேசுவை சிலுவையில் அறைந்தது வந்து சாட்சாத்து தன்னுடைய பிதான். அது எப்படி செஞ்சாரா, பிரியத்தோடு, தன்னுடைய குமாரனை நொறுக்க பிரியத்தோடு அதை செய்தார் என்ற ஒரு அதிர்ச்சியை நமக்கு தரும்படிக்கு நமக்கு அதை சொல்லுகிறார். அது ஏன்னா ஒரு கடவுளுடைய நித்திய உடன்படிக்கையின் ஒரு பாகமாக இருந்துச்சு. நம்ம பார்த்தோம் பிதாக்கும் குமாரனுக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கையில பிதா என்ன சொன்னாரு, குமாரனே நான் உன்னை நொறுக்குவேன், பிரியத்தோடு அதை செய்வேன், வேண்டா வெறுப்பா நான் செய்ய மாட்டேன், பிரியத்தோடு நான் உன்னை நொறுக்குவேன், ஆனா நீ என்ன செய்யணும். அந்த 10வது வசனத்துல வருது, அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது, நீ உன்னை குற்ற நிவாரண பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது அதை குமாரன் நிறைவேற்றி முடிச்சாருன்னா அதன் மூலமாக வருகிற சிலுவையின் வெற்றி ஆசீர்வாதங்கள், வெற்றி ஆசீர்வாதங்கள். ஏழு வெற்றியின் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு இதுக்கு தலைப்பு கொடுத்திருக்கிற. ஏன் வெற்றியின் ஆசீர்வாதங்கள் அப்படின்னா, இயேசுக்கு அது வெற்றி இல்லைங்களா, அது பெரிய வெற்றி, அவர் சாதிச்ச வெற்றி. அந்த வெற்றியின் மூலமா இயேசுக்கு வெற்றி நடந்தா அதன் மூலமா நமக்கு ஆசீர்வாதம் தான் இல்லைங்களா. அதனாலதான் அதுக்கு பேர் வெற்றியின் ஆசீர்வாதங்கள். இயேசு தன்னை குற்ற நிவர்த்தி பலியாக ஒப்பு கொடுத்தாரா கொடுத்தாரா இல்லையா? அதனாலதான் நம்ம இன்னைக்கு கூடி வந்திருக்கிறோம், இன்னைக்கு என்னங்க நினைவு கூற வந்திருக்கிறோம், இன்னைக்கு பந்திக்கு எதுக்கு வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னை குற்ற நிவர்த்தி பலியாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுத்த நிவர்த்தியின் பலியாக வருகிற உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் என்ன? அவர் செய்தான் நிச்சயமாக இது நான் செய்வேன் பிதா வாக்களித்து கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். இன்னைக்கு கம்யூனியன்ல வருகிற நாம் அதை நன்றாக புரிந்து கொள்ளணும், அதை நல்லா விசுவாசிக்கணும். ஏன் எதுக்கு வந்திருக்கோம் கம்யூனியன்? ஜூஸ் குடிச்சிட்டு போறது வரக்கூடாது இல்லைங்களா, ஒரு அப்பம் சாப்பிட்டு போறது. அதனால என்ன இருக்கு? அந்த அதன் சாதனத்தின் மூலமா விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்து சிலுவையில வாங்கின ஆசீர்வாதங்களை இன்னைக்கு நாம் பெறும். இது கடவுள் நிச்சயமா கொடுக்கறேன்னு சொல்லி இருக்கிறார், ப்ராமிஸ் பண்ணிருக்கார் உடன்படிக்கையில. அந்த ப்ராமிஸ நாம் எப்படி பெறுறது? ஜூஸ் குடிச்சா அது வராது. என்ன செஞ்சா? விசுவாசத்தோடு அந்த கிருபையின் சாதனங்களை பயன்படுத்தினாத்தான் வரும். ஆகவே தூங்குறதெல்லாம் விட்டுட்டு மூளையெல்லாம் கொஞ்சம் மூளைய பயன்படுத்தி நல்ல தூக்கத்தோடு வந்திருக்கும். நானும் சரியா தூங்கல, நானும் தூங்கிட்டே பிரசங்கம் பண்ணலாம். தூங்குறதெல்லாம் விழிப்போடு கேட்டாதான், மூளை நல்லா வேலை செஞ்சாதான் விசுவாசம் வேலை செய்யும். விசுவாசம் எதனால வருது? தூங்குறதுனால வருதா? இல்ல, கேள்வினால. ஆண்டவருடைய வசனத்தை ஆர்வத்தோடு கேட்கும் போது, அதை நன்றாக மனசு புரிஞ்சுக்கும் போது அதுல விசுவாசம் வருது. அந்த விசுவாசத்தோடு நாம் பந்தியில கலந்துக்கும் போதுதான் அவர் வாங்கின ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில பலிக்கோங்க. ஆகவே தூங்குறவர்களே எழுந்திருங்கள் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கலாம். 7 ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மளால கவர் பண்ண முடியாது, உங்களுக்கு தெரியும். 3 ட்ரை பண்ணலாம். சில பேர் எனக்கு சொன்னாங்க, நீங்க வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியில வரும்போது பயன்பாடுக்கு வரீங்க, அந்த நேரத்துல உங்களுக்கு டைமே இருக்கிறது இல்லைன்னு. அதனால நான் வித்தியாசமா ட்ரை பண்ண போறேன். ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு அதுக்கு பயன்பாடை சொல்ல போறேன், அந்த பயன்பாடை பார்ப்போம். ஓகே, அதுல நம்ம முதல் ஆசீர்வாதம் என்ன? 10வது வசனத்துல அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவர்த்தி பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னை குற்ற நிவர்த்தியாக பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் கொடுத்தாரா? கொடுத்திருக்கிறார். அதுதான் நினைத்து நாம் இன்னைக்கு வருகிறோம். அது நடக்கும் போது என்ன நடக்கும்? முதலாவது என்ன நடக்கும் பாருங்களேன், பிரதானமா ஒரு ஆசீர்வாதம் சொல்லப்படுது என்ன? அவர் தமது சந்ததியை கண்டு. முதல் ஆசீர்வாதம் இங்கிலீஷ்ல அவர் தன்னுடைய வித்தை கண்டு, he shall see his seed, தன் வித்தை கண்டு. முதல் சிலுவையின் வெற்றி, சொல்லி முடியாத தாங்க முடியாத பாடுகளை அனுபவித்த இயேசு கிறிஸ்து, அவருக்கு எப்படி இருக்கும் அந்த பாடு அனுபவித்த பிறகு அவருக்கு வருகிற முதல் வெற்றி ஆண்டவர் எடுத்து வைக்கிறார். என்ன வெற்றி? தன்னுடைய வித்தை அவர் காண்பார். பாருங்களேன், இது ரொம்ப ஒரு லோடட் ஃப்ரேஸ், நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு ஃப்ரேஸ். ஏன்னா இந்த தீர்க்கதரிசி பழையற்பாடு இறையல் எல்லாத்தையும் பயன்படுத்தி சுருக்கமாக பல காரியங்களை சொல்றார். என்ன? பழையற்பாடுல ஒரு வித்து இல்லாம இறக்குறத விட ஒரு பெரிய சாபமாக வேதம் பார்க்குது இல்லைங்களா. ஒரு வித்துன்றது பிள்ளைகள் சந்தை, அதனாலதான் யூதர்களுக்கு அவங்களுடைய வம்ச வரலாறு ரொம்ப முக்கியம். அந்த வம்ச வரலாறு, அந்த வித்து இல்லாம இதுக்கு வந்து ஒரு பேரழிவா பார்ப்பாங்க. அது ரொம்ப பயந்தாங்க பழையற்பாடு இஸ்ரவேலர். இயேசு கிறிஸ்து அவருக்கு திருமணம் ஆகல, நமக்கு தெரியும். அவர் தனியாக எல்லாராலும் கைவிடப்பட்ட மாதிரி அவமானத்தோடு நிராகரிக்கப்பட்டு சிலுவையில அவர் தொங்கினார். ஆனா அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? இவர் இவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டு இவ்வளவு கேவலப்படுத்து தொங்கி நிராகரிக்கப்பட்டு தனியா சிலுவையில மரித்தாலும் அவருக்கு ஒரு சந்ததி ஏற்பட போகுது. அவர் மறக்கப்பட போறதில்லை, அவர் நாமத்தில் அழைக்கப்படுகிற வித்து அவர் காண்பார். முதலாவது ஆசீர்வாதம் யோசிச்சு பாருங்களேன், தன்னுடைய நாம தன்னுடைய தங்களுடைய உயிர் இவர்கிட்ட இருந்துதான் பெற்றோன்னு சொல்லக்கூடிய ஒரு சந்ததி, ஒரு வித்து ஏற்பட போகிறது. அவரை நேசித்து அவரை கனம் பண்ணி அவரை சேவித்து அவரை ஆராதிக்கிற ஒரு வித்து வரப்போகுது. அதுதான் இயேசுக்கு கொடுக்கப்படுற முதல் ஆசீர்வாதம். யோசிச்சு பாருங்களேன், அவர் இத்தனை பாடுபட்ட பிறகு வருகிற முதல் வெற்றியின் வெற்றி, அவர் தன்னுடைய வித்தை காண்பார். வித்தை காண்பார், அவர் தன்னை அதிக அதிகமாக இனம் பெருக்கு செய்வார். அந்த வித்து என்ற வார்த்தை பழையற்பாடுல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பழையற்பாடுல இருக்கிற முதல் சுவிசேஷ வசனமே, உன் ஸ்திரீயின் வித்து உன் தலையின் நசுக்கும். அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு உன்னுடைய வித்து நாள் உலகத்துல இருக்கிற சகல ஜனங்களையும் ஆசீர்வதிப்பேன். தாவீதுக்கு வித்து வித்து வித்துன்னு பழைய ஏற்பாடுல இருக்கிற எல்லாமே ஒரு ஒரே வார்த்தையில சேர்க்கணும்னா வித்துன்ற ஒரு வார்த்தை, அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த வித்து நாள் ஐசாக்கு நாள் உன் வித்து அழைக்கப்படும் அப்படின்னு ஆபிரகாமுக்கு சொன்னார். இஸ்மாயில் நாள இல்ல, ஐசாக்கு நாள் உன் வித்து அழைக்கப்படும். இப்ப பெற்றோர்களா இருக்கிறவங்க நம்ம பிள்ளைகள் நம்மால் அழைக்கப்படணும்னு நம்ம பிள்ளைகளுக்கு பேரை வைக்கிறோம் இல்லைங்களா. ஏப்ராம் ஐசாக்கு வச்சாரு, ஐசாக்கு யாக்கோபுக்கு வச்சாரு, அந்த மாதிரி பேரை வச்சுக்கிட்டு பிள்ளைகளை அழைக்கிறோம். இங்க ப்ராமிஸ் என்ன, கிறிஸ்துவுடைய வித்து அவர் நாமத்தை அறிவிக்கும். கிறிஸ்துவுடைய நாமம் தொடர்ந்து அவருடைய வித்து நாள் அறிவிக்கப்படும். எப்படிங்க கிறிஸ்துக்கு வித்து இருக்கும், அவருக்குதான் திருமணம் ஆகலையே. இது சரீர பிரகாரமான வித்து இல்ல. இவர் எப்படி இந்த மக்கள் கிறிஸ்துவுடைய வித்தாவாங்கன்னா, முதலாவது தேவனுடைய நித்திய உடன்படிக்கையில் அவங்க கொடுக்கப்பட்டவங்க, ரெண்டாவதாக இவங்க இந்த உலகம் முழுவதமாக இயேசு கிறிஸ்துவுடைய செய்தி போகும்போது இவர் எவ்வளவு பாடுபட்டார், இந்த தாசன் சிலுவையில பட்ட சிலுவையின் செய்தி உலகம் எங்கும் போகும்போது என்ன நடக்கும், காஸ்பலுடைய செய்தி. இன்னைக்கு நீங்க இயேசுவை நீங்க நம்பி வந்திருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு இயேசு ஆரம்பத்தில் அவரை நம்ப வைத்தது என்ன செய்தின்னு யோசிச்சு பாருங்களேன். அவர் அந்த அற்புதம் செய்வார், இந்த அற்புதம் செய்வார், அதெல்லாம் உண்மையான விசுவாசம் இல்லை. என்ன இயேசுடைய பிள்ளையா மாத்தினது எது தெரியுமா, இயேசு எனக்காக சிலுவையில எவ்வளவு பாடுபட்டார்னு கேட்ட பிறகுதான் இல்லைங்களா. இந்த உலகத்திலேயே அதிசயத்துல அதிசயம் என்ன தெரியுமா, ஒருத்தருடைய சாவுனுடைய செய்தி மற்றவங்களுக்கு உயிர் கொடுக்கிறது இயேசுடைய செய்தி மட்டும்தான். இயேசுடைய மரண செய்திய, இயேசுடைய சிலுவை செய்திய போய் நாம் அறிவிக்கும் போது அவருடைய மரண செய்தி என்ன பண்ணுது, மக்களுக்கு மறுஜென்மம் கொடுக்குது, அவர்களுக்கு அவர்களை இயேசுடைய வித்தாக மாற்று இல்லைங்களா. என்ன ஒரு அதிசயம், இயேசு கிறிஸ்துவுடைய மரண செய்தி கோடா கோடி மக்களுக்கு இந்த உலகத்துல அவர்களுக்கு மறுஜென்மம் கொடுத்து இயேசுடைய வித்தாக அவர்களை மாற்று. அந்த ப்ராமிஸ், நீ உன் வித்தை காண்பாய். எப்படி ரேச்சல் வந்து ஜோசப்பெத்து அவ இறந்துட்டாலோ அதே மாதிரி பெத்துக்கிறதுக்காக இறந்து போயிட்டா, உயிரே கொடுத்து இறந்துட்டான். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நமக்கு உயிர் கொடுப்பதற்காக தான் மரணத்தை தழுவினார். அவருடைய மரண செய்தி நமக்கு உயிரை கொடுக்குது. பாருங்க 1 கொரிந்தியர் 4:15 இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றெடுத்தேன் பவுல் சொல்றேன். காஸ்பல் செய்தி உலகம் முழுவதுமா போகும்போது இயேசு நமக்காக எவ்வளவு பாடுகள் பட்டார், நம் பாவத்தை சுமந்து பாடுபட்டார், அந்த செய்தி போகும்போது அதை கேட்கிற மக்களுக்கு என்ன ஆகுது, ஆதாமின் பிள்ளைகளாக பிறந்து பாவத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள் இயேசுடைய பாடுபட்டு என் பாவத்துக்காக இவ்வளவு பாடுபட்டாரேன் அந்த செய்தியை கேட்கும் போது, அந்த செய்தியை பரிசுத்தாவி பயன்படுத்தி நமக்கு மறுஜென்மம் கொடுத்து நம்மள புதுசா புதுப்பிக்க வச்சு புது ஜென்மங்களை ஆக்கி இயேசுடைய வித்தாக இயேசுடைய பிள்ளைகளாக மாத்திடுற. பாருங்களேன் அந்த ஒரு வார்த்தையில எவ்வளவு விஷயங்கள் வருது. அவர் வித்தை காண்பார், எப்படி காண்பாரு, காஸ்பல் ஊரெல்லாம் அறிவிக்கப்படணும். அந்த காஸ்பல் அறிவிச்ச உடனே அந்த காஸ்பலுடைய செய்தியின் மூலமாக பரிசுத்தாவி வேலை செஞ்சு ஒருத்தனுக்கு மறுஜென்மம் கொடுக்கணும். அந்த மறுஜென்மம் கொடுத்த பிறகுதான் அவருடைய வித்தாவே மாற முடியும். அது எல்லாமே அதுல அடங்கி இருக்கு. அவர் வித்தை காண்பார். அது மாத்திரம் இல்ல, ஆரம்பத்துல நடக்கிறது மாத்திரம் இல்ல, இந்த வார்த்தை வந்து வித்தை காண்பார் அப்படின்றது ஒரு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அது தொடர்ந்து காலமெல்லாம் நடக்கிறது. காண்பார், கண்டுகிட்டே இருப்பார், அவர் வித்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆரம்பத்துல நடக்கிற ஒரு காரியம் மாத்திரம், ரொம்ப எக்ஸ்பிரசிவ் வேர்டுன்னு ரொம்ப அதுல விவரிக்கிற ஒரு வார்த்தை. இயேசு தன்னுடைய இயேசுக்கும் தன்னுடைய வித்துக்கும் இருக்கக்கூடிய அழிக்க முடியாத பிரிக்க முடியாத என்றென்றும் இருக்கக்கூடிய பந்தம், தனக்கும் தன் வித்துக்கும் என்றென்றும் ஒரு நித்திய பந்தம் ஏற்படும். அந்த வித்து அவர் எப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்குவார்ன்ற வார்த்தையில் அது விளக்கப்படுது. இயேசு பாடுனால என்ன நடக்க போகுது, அவர் வித்தை காண்பார். அவர் வித்துக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய உறவு தொடர்ந்து நிலைத்திருக்கும். பாருங்களேன், அதனாலதான் இயேசு நமக்கு மத்தியில இன்னைக்கு இருக்கிறதையும் நம்ம உணர்றோம். இயேசு நம்மளை பார்க்கிறார், நமக்கு மத்தியில இருப்பார் என்ற வாக்கு தத்துவமும் இதுல வருது. ஒரு வித்துன்ற கான்செப்டை யோசிப்பாருல்ல, ஒரு வித்துனா என்னங்க? ஒரு வித்து, ஒரு ஆப்பிள் பழம், ஒரு ஆப்பிள் மரத்தின் வித்து அப்படின்னா, அது ஆப்பிள் மரத்தின் வித்துன்னு நமக்கு எப்படி தெரியும்? அதுக்கு மறுக்க முடியாத ஒரு ஆதாரம் என்ன? அதை விதைச்சோம்னா அந்த வித்து வளர்ந்து என்னவா வரணும்? அந்த எந்த மரத்துல இருந்து வந்துச்சோ அதே மாதிரி மரமா இது மாறணும் இல்ல? அந்த சத்தியமும் அதுல இருக்கு. பாருங்க, வித்துன்ற வார்த்தையில எத்தனை விஷயம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவுடைய சாயலாக ஒரு மரம், ஒரு வித்து வந்து இந்த மரத்துல இருந்து வந்துச்சுன்னா அந்த மரத்தின் உருவம், அந்த மரத்தின் குணாதிசயங்கள் இந்த வித்துக்கும் இருக்கணும். இந்த வித்து விதைச்சு வளரும் போது அது எந்த மரத்துல இருந்து அது வந்துச்சோ அதே மாதிரி வரும்போது நம்ம என்ன சொல்றோம், இது மெய்யாகவே ஒரு ஆப்பிள் பழம் வித்து தான், அதே மாதிரி ஆப்பிள் பல மரம் மாதிரி வளர்ந்துருக்கு. இவர் காணது, இந்த வித்தை காணதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இதை கண்டு 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 தன்னுடைய சாயலாக இவர்களை மாற்றுவார். அதான் வித்துன்ற வார்த்தை. நித்தியத்துல தேவன் எவர்களை முன்குறித்தாரோ, எதற்காக முன்குறித்தாரு? தன்னுடைய குமாரனின் சாயலாக மாற்றுவதற்கு முன்குறித்தார். இயேசு கிறிஸ்துக்கு இங்க கொடுக்கப்படுற ஒரு வாக்கு தத்துவம், நீ உன் வித்தை காண்பப்பா. எப்படி காண்ப? நீ இன்னைக்கு இறந்து போகலாம், உன்னை அடக்கம் பண்ணலாம், நீ உயிரோடு எழுந்து உன் ஆவியை அனுப்பி இந்த உலகமெல்லாம் உன்னுடைய செய்தி போக போகுது. உன்னுடைய செய்தியை கேட்டு அநேக பேர் உன்னுடைய மரண செய்தியை கேட்டு மறுஜன்மாய் உன்னுடைய வித்தாக மாற போறாங்க. அந்த வித்தை நீ பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு நாள் அவங்களை பரிபூர்ணப்படுத்தி உன்னுடைய சாயலாக மாற்றுவ. அவங்க உன்னுடைய வித்தைன்னு மறுக்க முடியாதபடிக்கு உன்னுடைய சாயலா மாறி போவாங்க. எத்தனை விஷயம் அதுல இருக்கு. இயேசு கிறிஸ்து நம்மளை காணுகிறார், இந்த நிமிஷமும் காணுகிறார். அவருக்கு இன்னொரு பேர் வேதத்துல ஆண்டவருக்கு எல் ரோஹின்னு பேர். எல் ரோஹினா என்ன? என்னை காண்பவரே. நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம், பார்த்துக்கிட்டே உன் வித்தை நீ காண்பாய். எதுக்கு அவன் பாத்துக்கிட்டு என்ன பண்றாரு? இந்த நிமிஷத்தையும் இயேசு நம்மளை பாத்துக்கிட்டு இருக்காரு தெரியுமா? அவர் வார்த்தையை நமக்கு போதிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய வார்த்தையின் மூலமா, பராமரிப்பின் மூலமா, கடந்த வாரத்துல என்னென்னலாம் நடந்துச்சு, வரப்போறதுல என்னென்னலாம் நடந்துச்சு, என்ன செஞ்சுட்டு இருக்காரு நம்ம வாழ்க்கையில, நம்மள பாத்துக்கிட்டே அவர் வித்தாக நம்மளை பார்த்திருக்கிறாரு. அவர் வித்தாக நம்மளை மாத்திருக்கார். நாம் வளர்ந்து 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 அவர் தாயெல்லாம் மாறணும். நீ உன் வித்தை காண்பாய். என்ன ஒரு வெற்றி! இயேசுடைய மரணத்தின் வெற்றி. இதுல ஓகே, விளக்கம் முடிஞ்சிச்சு, தூங்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப எந்திரிக்கணும். நீங்க பயன்பாடுக்கு வரப்போது, பயன்பாடுக்கு வரப்போது இல்லைங்களா? பயன்பாடு இயேசுக்கு எவ்வளவு சந்தோஷம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பாடுபட்டு, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் அவர் பாடுபட்டாருன்னா, தேவனுடைய மாறாத மறுக்க முடியாத உடன்படிக்கையின் பிராமிஸ் இது நிறைவேறும், நிச்சயமா நிறைவேறும். 700 வருஷம் அவர் இன்னும் பிறக்கல, அதுக்கு முன்னாடியே கடவுள் பிராமிஸ் பண்ணிருக்கார் ஐசாயன் மூலமாக. அப்பா, நீ உன்னை குற்ற நிவர்த்தி பலியாக கொடுத்தீனா நான் நிச்சயமா இதை செய்வேன், நிச்சயமா நீ ஊத்த காணத்தான் செய்ய போற. இயேசுக்கு அந்த பிராமிஸ் எவ்வளவு சந்தோஷம். அவருடைய நாமம், அவருடைய சார்பாக இயேசுக்கு இது பிராமிஸ் பண்ணப்பட்டுச்சு. இயேசுக்கு இது பிராமிஸ் பண்ணப்பட்டுச்சு. அது இந்த பிராமிஸ் ஆண்டவர் நிறைவேற்றினாரா? இயேசுக்கு இந்த பிராமிஸ நிறைவேற்றினாரா? யோசிச்சு பாருங்க. 2000 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு கூடி வந்து அவருடைய கம்யூனியன் பங்கு பெறுறது என்ன தெரியுமா? நீங்க உணர்றீங்களோ இல்லையோ, அது இயேசுக்கு அந்த நாள்ல செய்த இந்த தீர்க்கதரிசியின் மூலமா செய்த பிராமிஸுடைய நிறைவேறுதல் தாங்க இன்னைக்கு. ஏங்க நம்ம வந்திருக்கிறோம் இன்னைக்கு? யோசிச்சு பாருங்க. எத்தனையோ கள்ள போதகர்கள் ஊர்ல இருக்கிறாங்க, எத்தனையோ போலி போதகர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேச்சு பேசுறாங்க. நீங்க வாங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்ப ஒரு போதகர் ஆரம்பிச்சாரு போன வாரம். ஆசீர்வாதத்தின் வருஷமா இது, ஸ்பெஷல் ஆசீர்வாதத்து வருஷம். என்ன, உங்க வீட்டுல பண பிரச்சனை இருக்கிறதா? பண பிரச்சனையில அதிசயம் நடக்க போகுது. குடும்ப பிரச்சனை இருக்கிறதா? குடும்ப பிரச்சனை அதிசயம். அதையே தேடி, இதுதான் நம்ம ஊர்ல இருக்கிற சபை, அதையே தேடி ஓடுற சபைகளுக்கு மத்தியில இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், ஒரு பந்தியில கலந்துக்கணும்னு வந்திருக்கிறவங்க தானே அவருடைய வித்து. நம்ம ஏன் வந்திருக்கிறோம்? நம்மளா நம்ம வந்தது இல்ல, இந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேறுதலாகத்தான் வந்திருக்கோம். அவருடைய அவர் வார்த்தையை கேட்டு மறுஜென்மம் அடைஞ்சு அவருடைய பாடுகளை நம்ம நினைக்க வந்திருக்கோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தின் ஒரு நிறைவேறுதலாகத்தான் நாம் வந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் யோசிச்சு பாருங்க. நம்புறோமா இயேசு கிறிஸ்து பிதா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மளை பாக்குறாரு. அவர் இந்த பிராமிஸ், இன்னைக்கு ஒரு நாள் நீ பாப்பப்பா, உன்னுடைய வித்தை நீ காண்பாய், என்ன உன்னுடைய நாமத்துல மறுஜன்மம் அடைந்து உன்னுடைய சாயலா மாறிக்கிட்டு வருகிறவர்கள் வாரம் மாதம் வந்து பந்தியில கலந்துக்கிறத நீ பாப்ப. இன்னைக்கு இயேசு நம்மளை பார்த்து மகிழ்ற, ஏன் அவருக்கு பிதா கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற பணியில நம்ம வந்திருக்கோம். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அவருடைய வெற்றி. இது முதல் வெற்றி. 2000 வருஷத்துக்கு முன்பதாகவும் அந்த வெற்றிக்கு சாட்சியாகத்தான் நம்ம இங்க கூடி வந்திருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய கனம் இது. அவருக்கு வெற்றி, இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஏன் நீங்களும் நானும் யாருங்க, நம்முடைய தகுதி என்னங்க, யோசிச்சு பாருங்க, நம்முடைய குடும்பம் என்ன, வேதம் நமக்கு என்ன சொல்லுது, நம்முடைய நிலைமையை நம்ம உணர்ந்துக்கணும். நீங்களும் நானும் ஆதாமின் பிள்ளைகளாக சர்ப்பத்தின் வித்துகளாக பிறந்தவங்களாம். உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், பைபிள் உங்களுக்கு கொடுக்கிற பேர் தான் சர்ப்பத்தின் வித்து. அப்படின்னா என்ன தெரியுமா, இன்னும் நேரா சொல்ல போனோம்னா, நம்ம இந்த உலகத்துல பிறந்த எல்லா ஆதாமின் பிள்ளைகளும் பிசாசின் பிள்ளைகளாக பிறந்திருக்கிறோமா. யோசிச்சு பாருங்க, பிசாசின் வித்தாக. ஏன்னா நம்முடைய குணம்லாம் ஆண்டவருடைய குணம் வர்றது இல்ல, பிசாசின் குணம். ஆண்டவரை சந்தேகப்படுறது, நரகத்தின் பிள்ளைகளாக, கோபாக்கினின் பிள்ளைகளாக இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோமா. அப்படி பிறந்த நமக்கு மறுஜென்மம் கொடுத்து எவ்வளவு உயர்வான் இயேசு யாரு, கிறிஸ்துவத்துல இரண்டாவது நபர், தெய்வீகத்துல தேவத்துவத்துல இரண்டாவது நபராகி அவருடைய குடும்பத்துல அவருடைய பிள்ளையாக இணைக்கப்பட்டிருக்கிறோம்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். இதான வேதம் உச்சகட்ட விஷயமா நமக்கு சொல்லுது. யோவான் சொல்ற, தேவன் நம்ம மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஏன், நாம் தேவனுடைய புத்திரராக அழைக்கப்படுகிறோம். காட் சில்ட்ரன், யோசிச்சு பாருங்க, கடவுளுடைய பிள்ளையாக நாம் அழைக்கப்படுகிறோம். சில பேர் பெரிய அரசருங்க, அவங்க பிள்ளைகளை தங்களுடைய சில பேரை தத்தெடுத்துக்கும் போது அவங்களுக்கு சுதந்திரவாளிகின்ற பதவி கொடுக்கிற மாதிரி கடவுள் நம்மள என்ன பண்ணியிருக்காரு. ஏ தேவன் இந்த ரோமர் 8:17 பிள்ளைகள் ஆனால் தேவனுடைய சுதந்திரவாளிகளாமே, கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரவாளிகளாமே. எவ்வளவு பெரிய பதவி. கிறிஸ்துடைய வித்தாக நாம் இன்னைக்கு அவருடைய பந்தியில கலந்துக்க வந்திருக்கிறோமே. இயேசு கிறிஸ்துடைய பாடுகளினால வருகிற முதல் ஆசீர்வாதம். அதனாலதான் அவர் உயிர் தெளிந்த பிறகு, பாடுபட்டு உயிர் தெளிந்த பிறகு முதல்ல அவர் என்ன சொல்லி அனுப்பிச்சார் சீஷர்களுக்கு, அந்த பெண்கள் மூலமாக, அவர்களுக்கு போய் சொல்லுங்க, நான் அவர்கள் பிதாவினிடத்திலும் என் பிதாவினிடத்திலும், அவர்கள் தேவனிடத்திலும் என் தேவனிடத்திலும் ஏறி போகிறேன். ஏன்னா நீங்க என் குடும்பக்கார ஆயிட்டீங்க, என்னுடைய வித்த ஆயிட்டீங்க, யூ ஆர் மை சில்ட்ரன் நவ். எவ்வளவு பெரிய கண்ணியங்க. அவர் எதிரே 2:11 போட்டிருக்க மாதிரி அவர் நம்முடைய சகோதரன் சொல்றதுக்கு வெக்கப்படுறது இல்லையா, வெக்கப்படுறது இல்லையா. மிகப்பெரிய கண்ணியம் கிறிஸ்துவுடைய வித்து. அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் தான். எப்பா நீ இவ்வளவு பாடுபட்டு, நீ வேதனைப்பட்டு, கர்ப்ப வேதனைப்பட்டு, நீ சிலுவையில சுமந்த பிறகு நீ என்ன செய்த, உன் வித்தை நீ காண்பாய், உன் வித்தை நீ காண்பாய், பரலோகத்தை காண்பாய்ன்னு சொல்லல, உன்னுடைய உச்சகட்ட மகிமையை காண்பாய்ன்னு சொல்லல. ஏசி எவ்வளவு சிலுவையில பாடுபட்டது எதுக்கான் தெரியுமா, அவர் வித்தை காணணும்னா. அதுல எவ்வளவு பாசம் இயேசு நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு அதுல அடங்கி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா. ஒரு தாய் எடுத்துக்கிறோம், ஒரு தாய் அந்த பிள்ளைய 9 மாசம் சுமந்து பிரெக்னண்டா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் இல்லைங்களா. ஆரம்பத்துல 3 மாசம் எவ்வளவு கஷ்டம், எதுவுமே சாப்பிட முடியாது, எது எல்லா எது சாப்பிட்டாலும் வாந்தி, எப்பா ஏண்டா நமக்கு பிரெக்னன்ட் ஆனவங்க கூட நினைக்கிற டைம் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய 9 மாசம் சுமந்து, அப்பா உயிரே போற வழியை அனுபவிச்சு அந்த பிள்ளைய பெத்துக்கிட்ட பிறகு ஒரு வாட்டி அந்த பிள்ளைய பார்க்கும் போது அப்பா பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சார்த்தக்கும். அந்த பிள்ளைய ஒரு வாட்டி பார்க்கணும், என் வித்தை நான் பார்க்கணும் அன்ற மாதிரி இயேசு தன்னை இம்மட்டும் பாடுபட்டு இவ்வளவு வேதனை சிலுவையில் ஏன் பட்டாரான் தெரியுமா, உங்களையும் என்னையும் தன்னுடைய பிள்ளையாக பெத்தெடுக்கிறதுக்கு தான், நமக்கு மறுஜென்மம் கொடுத்து அவருடைய பிள்ளையாக பார்க்கறதுக்கு தான். அதுக்காக நான் இத்தனை பாடுகளையும் இத்தனை வேதனையும் நான் சுமந்துக்கிறேன். ஏன், எனக்கு வருகிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நரக வேதனையெல்லாம் அனுபவிச்சு முடிந்தது, நான் உடனே என் பிதா என் வித்த காண செய்வார் எனக்கு. என் வசனத்தின் மூலமா, வார்த்தையின் மூலமா மறுஜென்மம் கொடுத்து என் பிள்ளைகளை காண செய்வார். இயேசுக்கு எவ்வளவு சந்தோஷம் அதுல, எவ்வளவு நம்ம மேல அன்பு காட்டுது இந்த வசனம். அதனாலதான பவுல் நம்ம பிலிப்பியர் 1:8 பார்க்கும் போது இந்த நிமிஷத்திலேயே அந்த பாசம் இருக்கா இயேசுக்கு காண்பார் என்ற வார்த்தை. இந்த நிமிஷத்திலே அவர் நம்மளை பார்க்கிறாரு. எப்படி பார்க்கிறாராம் பவுல் நமக்கு சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நான் தேவனே சாட்சி, இயேசு கிறிஸ்துவுடைய உருக்க மன உருக்கத்தோடு எவ்வளவோ உங்கள் மேல் வாஞ்சியா இருக்கிற, அவர் எவ்வளவு வாஞ்சியோடு நம்மளை பார்க்கிறார். அவர் அன்பை நினைச்சு, கம்யூனியன் எனக்கு வரும்போது ஒரு செத்த உணர்வில்லாதவர்களா வரக்கூடாது, இயேசுவை நினைச்சு பார்க்கணும். இயேசு என்ன எவ்வளவு அன்பு வச்சிருந்தா, என்ன போய் பெற்றெடுக்கிறதுக்காக என் தாய் 9 சுமந்திருக்கலாம், என்ன பெற்று எனக்கு ஒரு மறுஜென்மம் கொடுக்கறதுக்காக இத்தனை பாடா அவர் சுமந்தார் என் தேவன் அப்படின்னு அவர் மேல அன்பு நமக்கு வரணும் இல்லையா. எவ்வளவு நம்ம மேல அவர் அன்பு வச்சிருந்தா அந்த பாடுகள் அவர் அனுபவிப்பார். அவர் பரலோகத்தை பார்க்கணும். என் மகிமை அவருக்கு முன்பதாக வைக்கப்பட்ட சந்தோஷத்து நிமித்தம் அந்த பாடுகளை அவர் சகித்துக்கிட்டார். என்ன அவருக்கு வைக்கப்பட்ட முதல் சந்தோஷம், என்ன பெற்றெடுத்து அவர் பிள்ளையாக பார்க்கணும்ன்றதுக்காக. எவ்வளவு அன்புங்க ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு. எப்ரேயர் 2:13 சொல்லுது, அவருடைய பிள்ளைகள் மேல அவர் மிகுந்த சந்தோஷப்படுகிறார். இயேசு அந்த வசனத்துல ஆழம் பாருங்களேன், அந்த வித்து அந்த காட்சி சில காணுகிற அந்த வித்தை காண்பார், காணுகிறார்ன்ற வார்த்தை பாருங்களேன். அதுலயும் பெரிய விஷயம் இருக்கு. நம்ம எவ்வளவு நம்மளை நேசிக்கிறவங்கள பத்தி நம்ம நினைச்சு பார்க்கலாம். நினைச்சு பார்க்கும் போது ஒரு பாசம் வருது இல்லைங்களா. பிள்ளைகளை நம்ம ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டாங்கன்னு நினைச்சு பார்க்கும் அதனால. ஆனா அந்த பிள்ளைகளை நேரா பார்க்கும் போது காட்சியில வருகிற பாசம் இருக்கே, நம்ம ஆட்டெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கும் கொஞ்ச நேரத்துல. நம்ம பிள்ளைகளே பார்க்கும் போது ஸ்கூலுக்கு எல்லாம் இல்ல ஒரு ட்ரிப்புக்கோ ஒரு 3 போயிருச்சு அதையே நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்புறம் திடீர்னு கார்ல பைக் பஸ்ல இறங்கி வராது பார்க்கும் போது வருகிற ஆசை இருக்கே, ஐயோ பிள்ளைகன்ற ஒரு நம்ம ஆட்டெல்லாம் கொஞ்சம் ஜோர அடிக்க ஆரம்பிச்சு. இயேசுக்கு நம்ம மேல இருக்கிற பாசம் எப்படிப்பட்டதா, எப்பவும் நம்மளை பாக்குறதுக்காகவே அவர் இந்த பாடப்பட்டார். அவர் காணுவார்ல ஒரு கண்டினியூஸ் டென்ஸ். அவர் ஏன் அந்த அளவுக்கு சிலுவையில பாடுபட்டாரு, எப்பொழுதும் நம்மள தன் வித்த பாட்டுக்கு பாக்குறதுக்காக பாருங்களேன். அதனாலதான் ஒரு பாட்டு வருது, என்னை மறவா இயேசு நாதா. என்னை மறக்கிறது மாத்திரம் இல்லைங்க, என்னை பாக்குறது அவர் விடுறதே இல்லையா. எப்பொழுதும் நம்மள பாக்குறார் இயேசுடைய அன்பை பத்தி நம்ம என்ன சொல்றது, என்றோயி அவர். அதனாலதான இந்த உலகத்துல அவர் திரளான மக்களை கண்ட போது அவர் மனது உருகினார்னு போட்டிருக்கு. இன்னைக்கும் பரலோகத்துல ஏறி போய் அவர் உட்கார்ந்து இருந்தாலும் மனுஷனாக இருந்து நம்மளை எப்பொழுதும் பார்க்கிறாரா, பார்க்கறது எப்படி பார்க்கிறாரா, நம்மளை போலவே எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டு நம்முடைய பலவீனங்களில் பரிதபிப்போடு நம்மளை பார்க்கிறார். இயேசுடைய அன்பை நினைச்சு பாருங்களேன், நம்மள பரிதபிப்போடு இந்த நேரத்திலயும் பார்க்கிறாராமே. ஒரு சிசிடிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க 24/7, எப்ப பாரு அவங்களை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் வேலை இல்லைங்களா. ஆபீஸ்ல அந்த வேலை பண்ணிட்டு இருந்தா இயேசுக்கதான் வேலை. பரலோகத்துல அவருடைய பிரதான வேலை என்ன தெரியுமா, 24/7 உங்களையும் என்னையும் பாக்குறதா. என்ன சொல்ற, என்னை காண்பவரே, அவருடைய வித்தாக என்னை பெற்றெடுத்த தேவன் என்ன ஒரு நிமிஷம் கண்சிமிட்டாம எப்பவும் என்ன பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்காகத்தான் சிலுவையில் அந்த பாடுபட்டார், அவர் தன் வித்தை காண்பார். எத்தனை விஷயங்கள் அதுல இருக்குங்க, 24/7. அதனாலதான் ரெவலேஷன் மாதி புக்ல 7 சபைகளுக்கு எழுதும் போது அவர் சொல்ற முதல் வார்த்தை என்ன, நான் அறிவேன், நான் அறிவேன் உன் பாடுகளை, நான் அறிவேன் உன் பிரயாசத்தை, அறிவேன் உன் கஷ்டத்தை, அறிவேன் உன் கண்ணீரை அறிவேன். எப்படி தெரியும் அவருக்கு, அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தெரியும். அவருடைய லேசர் கண்ணு, அதே கண் எல்லா மனுஷங்களும் பார்க்க முடியாம இருக்கலாம், உடுருவி பாக்குற மனசுல ஏற்கிற நமக்கு எதிர்ப்பு ஒரு பெருமூச்சு வைப்பு கூட தெரியாம இருக்கலாம், ஹஸ்பண்டுக்கு பிள்ளைகளுக்கு கூட தெரியாம இருக்கலாம், அப்பா அம்மா கூட தெரியாம இருக்கலாம். ஆனா அவருக்கு தெரியாம இருக்காது, உடுருவுகிற கண்ணோடு நம்ம உள்ளத்துல வெளியில எல்லாத்தையும். ஒரு பிள்ளைய பெற்ற எடுத்துக்கிட்டா ஒரு தாய் எப்படி பாத்துக்குது அந்த பிள்ளைய, கண் சிமிட்டுதா. ஏன் அந்த தாய் கூட பார்க்காம போவோன்றாரு. சில நேரங்கள தாய் கூட உணர்ச்சி இல்லாம பெத்த மனசு கல்லாயிடும்ன்றாரு. பெத்த மனசு கல்லாகுமான்னு தெரியல, பெத்த மனசு கல்லாயிடும்ன்றாரு. புள்ள தன் பெற்ற தாய் தன் சிறு பிள்ளைய மறப்பாலோ, அவள் மறப்பாள், ஒருவேளை நான் மறக்க மாட்டேன். நான் உன்னை எப்படி செத்து எடுத்தேன் தெரியுமா? உன்னை காண்பதற்கு விட்டாக பார்ப்பதற்கு அத்தே பெரிய பாடுகள், அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, ரூபத்தை இழந்து, மகிமையை இழந்து, சகலத்தையும் இழந்து, சிலுவையில் நிர்வாணியாக தொங்கினே, எத்தனை பாடுகளை அனுபவிச்சு உன்னை பெற்றெடுத்தேனே, எவ்வளவு விலை கொடுத்து உன்னை வாங்கினே, உன்னை எப்படி நான் பார்ப்பேன்? அவர் தன் வித்தை காண்பார். எத்தனை விஷயம், எத்தனை விஷயம் அதுல இருக்கு பாருங்களேன். நம்ம இப்ப பாடு எப்பொழுதும் காண்பார். அதனாலதான் ஒன்னு பேதுரு ஏழு பல வசனங்கள் அஞ்சு ஏழுல எல்லாம் நமக்கு போட்டிருக்கு. நம்ம கஷ்டம் இருக்கா, ஆண்டவருடைய கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோமா? தேவனுடைய பலத்த கரத்துக்குள் நீங்கள் அடங்கி இருங்க. கஷ்டம் இருக்கு, ஆண்டவரே என்ன செய்யறது, ஆண்டவருடைய சிச்சையா இருக்கலாம், ஆனா அவருடைய பலத்த கரந்து அதுல அடங்கிடு, தாழ்மையாயிரு, ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துவார். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப கவலை இருக்க, நான் என்ன செய்யறது? அதுலயே தொடர்ந்து அவர் சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரா, ஹி கேர்ஸ் ஃபார் யூ. ரொம்ப அழுத்தமான வார்த்தை. அவர் எப்பொழுதும் உன் மேல கேரா இருக்கிறதுனால, எப்பொழுதும் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால, உன் பாரத்தினாலேயே அவர் கவனமா இருக்கிறதுனால, அவர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க. ஏன் அவர் எப்போ நம்மளை பாக்குறாருல, அவர் எப்பவும் வேற வேலையா இல்லைங்க, கண்டுமிட்டாம நம்மள பாத்துருக்காங்க. ஏன்னா அவ்வளவு பெற்றெடுத்த தாய் தன் பிள்ளைய எப்படி பாத்துக்குதோ, இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் உற்றுவாரா, சும்மாவா வாங்கினாரு இந்த வித்த? வெள்ளினாலும் அல்ல, பொன்னினால் தன் சொந்த ரத்தத்தை கொடுத்து வாங்கினவர் எப்படி பாத்துக்குவாருங்க, எப்படி பாத்துக்குவாரு? இதுல இன்னொன்னும் ஒரு காரியம் அடங்கி இருக்குது. அவருடைய வித்தை அவர் காண்பார் என்னும் போது, அந்த வித்துன்றது பழையற்பாடு கான்செப்ட் தான். அந்த வித்துன்னு வாக்கு தத்துவம் கொடுக்கும் போதெல்லாம் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்தார். எத்தனை வித்து உனக்கு கிடைக்கும்னாரு, வெளியில கூட்டுவா, வானத்தை பாரு, உன்னால என்ன முடியுமா, நட்சத்திரங்கள் அத்தனை வித்து, கடல் மணலை பாரு, என்ன முடியுமா, முடியாது. தாவீதுக்கு எரேமியால ஒரு வசனம் போட்டிருக்கு, வானங்களின் சேனைகளை பாரு, சேனைகள்னா கேலக்சிஸ், ஸ்டார்ஸ், எத்தனை இருக்காது, என்ன முடியுமா நம்மளால, என்ன முடியாது. அது அளவுக்கு, அத்தனை அளவுக்கு உனக்கு நான் வித்து ஏற்படுத்துவேன் அப்படின்னும் போது, இயேசு கிறிஸ்து தன் வித்தை காண்பார்னா, எத்தனை பேருக்காக இயேசு மரித்தாரோ அத்தனை பேரையும் கடவுள் ரட்சித்து மறுஜன்மம் கொடுத்து அவர் சபையில சேர்க்காம விட மாட்டார். அவங்க எல்லாம் வருவாங்க. நான் மகனே நீ காண்டி பரிகார பலியா உன்னை ஒப்பு கொடுத்துட்டீனா, என்னுடைய வேலை உன் வித்த நான் காண செய்வேன். நீ யாருக்காகலாம் மறித்தியோ அவங்களை கூட்டு வந்து உன் செய்திய சொல்லி மறுஜன்மம் அடைந்து அவர்களை வித்தாக நான் மாத்தி காட்டுவேன். எவ்வளவு பெரிய என்கரேஜ்மெண்ட், யோசிச்சு பாருங்க, பெரிய என்கரேஜ்மெண்ட் இல்லைங்களா. அப்ப ஒரு போதும் சோர்ந்து போக கூடாது. ஏன், இயேசுக்கே அவர் கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன, என்னை என்னை கேளு, தேசங்களை உனக்கு கொடுக்கிற, பூமியின் எல்லைகளை உங்களுக்கு கொடுக்கறன்னு இருக்கிறார். பரலோகத்துல எல்லா பாஷைக்கார், எல்லா ஜாதிக்கார், எல்லா மக்கள் எல்லாரும் ஒரு நாள் ஒருவரை எண்ண முடியாத கூட்டம் இருப்பாங்களாம் பரலோகத்துல. நீ உன் வித்தை காண்பார்னா, சப வளர்ச்சிக்கு நம்ம கொடுக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. உங்களுக்கு தெரியல, நான் சில நேரங்கள்ல சோர்வடைவேன். இந்த வசனங்கள்லாம் நம்மள எவ்வளவு ஆறுதல் படுத்துதுங்க. நம்ம ஒரு சின்ன குரூப்பா இருக்கலாம், சின்ன கூட்டமா இருக்கலாம், பொய் சொல்லி கூட்டத்தை ஏமாத்துற கள்ள போதகர்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், பொய், வெறும் பொய். இயேசு என்ன சொன்னாரு, இவங்க என்ன சொல்றது, வாங்கல் உங்களுக்கு பணம் கிடைக்கும், வாங்கல் உங்களுக்கு வேலை குடும்ப பிரச்சனை சால்வ் ஆகும், வாங்கல் உங்களுக்கு துணி கிடைக்கும், அது கிடைக்கும், இதே தான் பொழுது நிற்கும். இதை சொல்லித்தான் கூட்டத்துல வாலிபர்களை எல்லாரையும் ஏமாத்தி கூட்ட கூட்டிக்கிட்டு இருக்கிறது. இயேசு சொன்னாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம்னு தேடி போகாத, அங்க போறவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது. அதுக்கு தான் அங்க போயிட்டே இருக்கிறாங்க பாருங்களேன், அது கிடைச்சா திருப்பி ஏன் போறோம், வருஷ கணக்குல இதே தான் சொல்லிட்டு இருக்காரு, ஏன் அங்கேயே போற? ஏன்னா வேலையில எப்ப பாரு உனக்கு பிரச்சனை தான், பணக்குறை உனக்கு எப்ப பாரு, காண்ட ஒரு வசனத்தின்படி உனக்கு ஆசீர்வாதமே கிடைக்க போறது, அதுக்குதான் போய்கிட்டே இருப்பான், அவங்கள ஏமாத்திக்கிட்டே இருப்பானுங்க. இயேசு என்ன சொன்னாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், அதை முதல்ல தேடாத, என் ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடி இதெல்லாம் நான் குடுக்கறேன்னு சொல்லலையா, ஆனா இதான் குடுக்கறேன், வாங்க இயேசு குடுக்கறாருன்னு கூப்பிடுற கள்ள தீர்க்கதரிசிகள் கூட்டம் கூட்டமா சேர்க்கிறாங்க. அவர் வசனத்தை போதிச்சு மறுஜன்மம் கொடுத்து வித்தாக மாத்துகிற பிரசங்கம் நம்ம செய்ய போனா ஆள் இல்ல. இப்ப நீங்க ஓரளவுக்கு வந்திருக்கிறீங்க, காலில் ஆளே இல்ல, ஆளே இல்ல, கூட்டமே இல்ல, சின்ன கூட்டம். நம்ம என்ன பண்றது, நமக்கு சோர்வுதான் ஆகுது. ஆனா இந்த வசனம் இருக்க, இயேசுக்கு பிதா கொடுத்த உன் வித்த நீ காண்பாய், யாருக்காக எல்லாம் மறுத்தியோ அவங்க வந்தே வருவாங்க. அந்த வித்துன்ற வார்த்தையே அதுலயே சத்தியம் அடங்கியிருக்கு. ஒரு வித்துன்னும் போது சின்னதா தானே இருக்கும், கடுகுவதை போல தேவனுடைய ராஜ்யத்தின் வித்து, ஆனா அதை விதைச்சோம்னா பொறுமையோடு தண்ணி பாய்ச்சணும்னா என்ன ஆகும், இந்த ஊர்லயே இல்லாத பெரிய மரமா அது வளரும். அது வித்துங்க தேவராஜ்யம். ஒருவேளை ஏன் ஆயுசுல அது நடக்காம இருக்கலாம், நீங்க ஒருபோதும் தளர்ந்து போகாதீங்க. இப்ப எல்லாம் வாலிபர்ல சில பேர் அந்த மியூசிக்க கேட்டீங்களாம், டான்ஸ் ஆடுறத பாத்துக்கிட்டு அவன் போசங்கம் பண்றான், அதை ஓடி இதை ஓடி கள்ள போத பின்னாடி ஓடுறாங்க. ஒருபோதும் சத்திய வசனத்தை விட்டுறாதீங்க. இந்த வசனம் காலாகாலத்துக்கு இன்னைக்கு நம்ம இது விதைச்சிருக்கிறோம், இது எத்தனாவது சந்ததி சந்ததியாக வளருமோ தெரியாது நமக்கு. அவர் சொல்லி இருக்காரு, உன் வித்த நீ காண்பாய். சோர்படைய வேண்டியது பாருங்களேன் வித்த என்ன ஒரு அஷூரன்ஸ். இயேசுக்கு இயேசுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். இன்னைக்கு ஒரு வேலை நம்ம தனியா இருக்கணும், அதனால நீ தனியா இருக்கிற என்னப்பா இவ்வளவு குதிக்கிற நீ அப்படி இல்லாம். எலியா தனியா தான் இருந்தார் இல்லைங்களா, 400 பால் தீர்க்க தரிசிங்க என்னன்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு டிராமா பண்ணிக்கிட்டு சிபா அணிக்கிட்டு இருந்தாங்க. சத்திய வசனத்தை பேசுகிற எலியா தனியா தான் இருந்தார். சோர்ந்து இருந்தாரா? ஒரு வாட்டி சோர்ந்துதான் போனாரு. ஆனா என்ன வைராக்கியம், சத்தியத்தின் பக்கம் நிக்கும் போது நம்ம சின்னதா இருக்கிறோம், தனியா இருக்கிறோம், பயப்பட வேண்டியது இல்லைங்க. சத்தியத்துக்காக நிக்கிறோம்ன்ற வைராக்கியம் நம்ம ரத்தத்துல இருக்கிறோம். இதெல்லாம் பொய், இதெல்லாம் சத்தியத்துக்காக நாங்க நிக்கிறோம்ன்ற ஒரு ஜெல் ஜீல் நமக்குள்ள இருக்கணும். உங்களுக்கு இருக்கா? ஏன் பயப்படுறீங்க? ஏன் நம்ம சின்னது நம்ம இதுன்னு நினைக்க கூடாது. கோலியாத் பொடி பையன் தான், அந்த புது பிலிஸ்தியர்ங்க பெரிய கோலியாத் மாதிரி நிக்கிறான். அதான் தாவீது சின்ன பையன் தான், அவங்ககிட்ட ஒன்னா இருக்குல்ல 7 கல்லுதான் இருந்துச்சு. ஆனா என்ன தேவ தூஷணத்தை சொல்றியேன்னு தூக்கி அவன் தலைய வெட்டணும்னு போனான் தாவீது. நீங்க அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கா? உரெல்லாம் தேவ தூஷணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோலியாத்து நின்றுகிட்டு ஆண்டவருடைய வசனத்தை வச்சுக்கிட்டு நமக்கு ரத்தம் கொதிக்குதா? உன் வித்தை நீ காண்பாயின் ஆண்டவர் சொல்லி இருப்பார், நிச்சயமா அதை வெற்றி சிறக்க செய்வார். இவங்களாம் பார்த்து பயப்படாதீங்க, இவங்களை எல்லாம் கடிந்து கொள்ளணும், இவங்களை எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணணும். அந்த வேலைக்கு தான் நம்மள ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். ஓகே, முதல் வெற்றி உன் வித்தை நீ காண்பாய். இரண்டாவது வெற்றி என்ன? அந்த வசனத்துல நீடித்த நாளா இருப்பார். உன் வித்தை நீ காண்பாய்ப்பா, நீடித்த நாளா இருப்பார். இரண்டாவது வெற்றி இயேசுக்கு என்ன என்ன அதிசயம்? 8வது வசனம் தான் சொல்லுது, ஜீவனுள்ள நாட்கள். அந்த நிலையிலிருந்து யோசிச்சு பாருங்க, ஜீவனுள்ள பூமியில இருந்து அவர் அறுக்கப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டுட்டார். அதோடு அந்த கதை முடியுது. இதுல ஐசாயால அவருக்கு ஐஸ்வர்யவானுடைய கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனா இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, எப்பா அவருடைய மரணம் அவருடைய நாட்களை குறைக்க போறது இல்ல, அவருடைய மரணம் அவருடைய நாட்களை நீடித்த நாட்களாய் மாத்தப்போறது. அவருடைய மரணம் அவருடைய நாட்களை நீடித்த நாட்களாய் மாத்தப்போறது. இதுதான் சிலுவையினுடைய வெற்றி. அவர் தனிமையா கைவிடப்பட்டு அவமானமா செத்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த தீர்க்கதரிசி அதோடு கதை முடிய போறது, அவர் என்றென்றும் ஜீவித்திருக்கிறவராக உயிரோடு எழும்ப போறார், உயிரோடு எழும்ப போறார் பாருங்க. அதனாலதான் ரெவலேஷன்ல யோவானை பார்த்து நான் மரித்தேன், இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். அவருடைய நித்திய வாழ்வு, அவர் உயிரோடு எழும்பி நித்திய அவருடைய உயிர்த்தெழுதல் இதுல வருது பாருங்க. நான் உன்னை உயிரோடு எழுத்து நீடித்த நாட்களா இருக்க செய்யறப்பா. அந்த ஒரிஜினல்ல ரொம்ப அதிசயம்ங்க. அவருடைய ஒரு பக்கம் வெற்றி தான் இது, அவர் உயிரோடு எழும்புறது மாபெரும் வெற்றி. ஆனா இந்த வசனம் எப்படி ஆட் பண்ணிருக்கு, தமிழ்ல நல்லா வந்திருக்கு. அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். ரெண்டும் கனெக்ட் பண்ணிருக்கு. அவர் நீடித்த நாட்களா அவர் சந்ததியை காண்பாராம், நித்திய நாட்களாய் ஒரு சந்ததிய காண்பாரா. அப்படின்னா அதுல என்னவோ அடங்கி இருக்கு. அவர் நீடித்த நித்தியமா ஒரு சந்ததிய காணணும்னா அவர் சந்ததியம் என்னவா இருக்கணும், நீடித்த நாட்களா இருக்கணும். அவருடைய சந்ததியை அவங்க கூப்பிட்டு அவர்களுக்கு மறுஜன்மம் கொடுக்கறது மாத்திரம் இல்ல, அந்த சந்ததிக்கு நித்திய ஜீவனையும் கொடுக்கிறார். ஏன், அதனாலதான் நான் பழைத்திருப்பதனால் நீங்களும் பழைத்துதான் இருக்கணும். ஏன்னா இப்படி எனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, நித்திய காலமா என் சந்ததியை நான் காண்பிட்டார். இதான் ப்ராமிஸ், உடன்படிக்க ப்ராமிஸ். ஆகவே நீங்க என்னால் என்னுடைய வித்தா மாறின நீங்களும் நித்திய ஜீவனோடு இருப்பீங்க, இடித்த நாட்களா இருப்பீங்க. பாருங்க எவ்வளவு அதுல இயேசுக்கு வருகிற வெற்றி எல்லாம் நமக்கு மாபெரும் ஆசீர்வாதம் தான். அவர் உயிரோடு நீடித்த நாட்களா இருப்பார்னா, அதோடு நாம் இணைக்கப்பட்டதுனால் நாமளும் நீடித்த நாட்களா நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். அவர் பிரதானமா இதுல சொல்லுது, அவர் நீடித்த நாட்களா இருப்பார். யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். போன வாரம் காலையில் நான் டிஸ்கரேஜா சொல்லிட்டு இருந்தேன், இப்போ நமக்கு கொஞ்சம் வயசாயிட்டு இருக்குது, எனக்கு வயசாயிட்டு இருக்கு, நீங்க அதை உணர்றீங்களா? அது ரொம்ப சோர்வை ஏற்படுத்து. இல்லைங்களா? அதான் ஆண்டவருடைய விஷயத்துல ரொம்ப சோர்வு ஏற்படுத்துது. முதல்ல இருந்த எனர்ஜி இல்ல இல்லைங்களா? ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி இருந்த எனர்ஜி, படிக்கிற ஆர்வம், கான்சென்ட்ரேஷன் இப்ப இல்ல. கொஞ்ச நேரம் படிச்சா தலைவலி வருது. அதான் புக்கெல்லாம் இப்ப பார்க்க முடியறதில்ல. புக் சின்ன எழுத்து புக் தான் நிறைய வாங்கி வச்சிருக்கிறேன். அதெல்லாம் இப்ப பார்க்க முடியறதில்ல. கண்ணாடி போடணும். 1 வருஷத்துக்கு முன்னாடியே கண்ணாடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப கம்ப்யூட்டர்ல எழுத்துக்க தெரிய மாட்டேன். முதல்ல இருந்த எனர்ஜி இல்ல. முதல்ல 4-5 வாட்டி பிரசங்கம் கொடுத்துடலாம். இப்போ இங்கிலீஷ் கொடுத்துட்டு தமிழ் கொடுக்கறதுக்கு சோர்ந்து போயிடும். சங்கீத காரணத்து என் நாட்களோ நிழல் போல் அப்படியே கம்மி ஆயிட்டு இருக்கிறதே, புல்லு போல் உலர்ந்துகிட்டு இருக்கிறதே அப்படின்னு சொல்ற மாதிரிதான். அது வயசாகும் போது, உடம்பு கெட்டு போகும்போது நமக்கு பல விதத்துல சோர்வு ஏற்படுது இல்லைங்களா? இன்னும் வயசானவங்க நீங்க யோசிச்சு பார்க்கலாம். சோர்வு நமக்கு ஏற்படுதே, ஐயோ வயசாயிடுச்சே போல இருக்குதே, இன்னும் எத்தனையோ இடங்கள் பார்க்கலையே, இன்னும் எத்தனையோ இடங்கள் அனுபவிக்கலையே, வயசாயிரம் போல இருக்குது, அப்புறம் வயசாச்சுன்னா அங்க எங்க போக முடியாது அப்படின்ற கவலை உங்களுக்கு ஏற்படுது. அந்த நேரங்களில் பயங்கர சோர்வு அதை ஏற்படுத்தலாம். ஆனா டெய்லி வயசாயி மறுக்க முடியாத தவிர்க்க முடியாத சாவை நோக்கி போகிற நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இயேசுடைய வித்தா நான் மாறி போனதுனால, இயேசுடைய மரணம் அவருடைய நாட்களை குறைக்கல, நீடித்த நாட்களா மாத்தின மாதிரி நமக்கும் நீடித்த நாட்களா நம்முடைய மரணம் மாத்த போதே, அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துடைய வித்தா இருக்கிறதுனால வி ஆர் இம்மார்டல்ஸ் வாங்க இங்கிலீஷ்ல, நாம் சாகாமை உள்ளவர்கள். அதனாலதான் பவுல் சொல்றாரு, எனக்கும் வயசாதுங்க, வெளியான மனிதன் நாளுக்கு நாள் பலவீனம் அடைஞ்சுகிட்டு அழுகிட்டு போயிட்டு இருந்தாலும் உள்ளான மனிதன் புதிதாய் போயிட்டு இருக்கிறானே, எனக்கு நித்திய ஜீவன் இருக்குது பார், சாவில்லாதவன் நான், சாவில்லாதவனாக நான் மாறிக்கிட்டு இருக்கனே, நான் பொழைத்திருப்பதனால் நீங்களும் பொழைத்திருக்கிறீங்கன்னு சொன்ன தேவன் தன்னோடு இணைத்துக்கிட்ட தேவன். நித்திய ஜீவன் நம்ம கேட்டு கேட்டு கிறிஸ்தவத்துல நம்ம ரொம்ப சீப் ஆக்கிட்டோம். உங்களுக்கு தெரியுமா, ஆதியில இருந்தே மனித குலம் நாடுறதுதான். சயின்ஸ் மெடிக்கல் என்ன நாடுறாங்க, மனுஷன் நீடித்து நாட்களா வாழும் இல்லைங்களா? சாதுக்கள் அவங்க இவங்கெல்லாம் சாகா வர வேண்டும், சாகா வர வேண்டும். ஆனா அது இயேசு கிறிஸ்துக்குள்ள இணைக்கிறதுல தான் அந்த வரம் இருக்குங்க. ஏன்னா அவர் சாகாதவராய் உணு உயிரோடு எழுந்ததுனால், அவரோடு நம்முடைய அவருடைய வித்தா அவரோடு நம்மளை இணைத்துக்கிட்டதால் நமக்கு சாவு இல்லைங்க. ஆகவே என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மரித்தாலும் பிழைப்பான், அவர் மறித்தாலும் பழைப்பான். நமக்கு பழைப்பு இருக்கு, நமக்கு வயசாகிறது கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த நமக்கு சாவில்லாதவர்கள் நாம் மறித்தாலும் பழைப்பு, நம்முடைய மரணம் நம்முடைய நாட்கள் நீடித்த நாட்களாக நித்திய நாட்களாக மாற்றப்போது எவ்வளவு பெரிய ஆறுதல். அது வயசாகிறவங்களுக்கு தான் தெரியும், வாலிபர்களுக்கு அது ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாமல் இருக்கலாம், வயசாகிறவங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரமாண்டவரே, உன்னுடைய வித்தாக இந்த வாழ்க்கையில என்னங்க இருக்கு, ஒவ்வொரு நாளும் வயசாகிட்டு இருக்கு. ஆனா இயேசுடைய பிள்ளைகளாக நாம் நீடித்த நாட்களா இருக்கும். அப்பேற்பட்ட சாகாமை உள்ள தகப்பன் எனக்கு. யோசிச்சு பாருங்க, சில நேரங்கள்ல அதனால நம்முடைய அப்பா அம்மா எவ்வளவுதான் நமக்கு செஞ்சு வச்சாலும் ஒரு நாள் போயிருவாங்க. எனக்கு அப்பா அம்மா இல்லை, அப்பா அம்மா இல்லாதவனுக்கு என்ன பேர், அனாதை. நான் இன்னைக்கு அப்பா அம்மா இல்லாத அனாதையாயிரம் ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க. அப்பா அம்மா இல்லை நான் எனக்கு. ஆனா எனக்கு அவரு சொன்னது எவ்வளவு உண்மை, நான் உங்களை அனாதையா விடேன்னார். ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் சாகவே மாட்டார், சாகவே மாட்டார். சாகாமை உள்ள ஒரு தகப்பன் என்னுடைய தகப்பன், எப்பொழுதும் என்னை பார்க்கிற தகப்பன், என்னுடைய தேவைகளை பார்க்கிற தகப்பன். அவருக்கு சாவே கிடையாது, அதனால நான் அனாதை இல்லை. எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம், நான் அவங்களை விடேன், அனாதையா திக்கற்றவர்களாக விடேன். ஒரு விசுவாசி விசுவாசில நம்ம நினைச்சு பார்க்கணும். சரீர விதமா இயேசு நம்ம கிட்ட இல்லாம இருக்கலாம் இல்லைங்களா? எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறீங்க, ஆனா இயேசு உங்களை பார்க்காம இல்லைங்க. அவர் ஆவியின் அவர் சொன்னாரு, நான் போறது உனக்கு நல்லது, ஏன்னா நான் சரீர பக்கத்திலே இருந்து கூட இருந்தா உனக்கு ஆறுதல் நினைக்கிறேன். இல்லப்பா, உனக்குள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுமா, நான் சரீரத்துல இருந்தா எனக்கு, நான் உனக்குள்ள ஆவியில இருக்கிறேன், உனக்குள்ள என்ன நடக்குது, உனக்குள்ள என்ன வாகுல நடக்குது, வேதம் நடக்குது, என்ன தேவை இருக்குது, எல்லாத்தையும் என் ஆவியின் மூலமா அறிந்து நான் உனக்கு சரீரத்துல இருக்கிறத விட அதிக நன்மைய செய்யறேன். ஆவியின் மூலமா உன் கூட தான் இருக்கு, அதை விட பெட்டர் நான் ஆவியில இருக்கிறது, உன் கூட தான் இருக்கிறேன், உன்னையே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், உன்னையே பார்த்துக்கிட்டு தான். அவர் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சீஷர்களுக்கு யோவான் 14:14-17 பத்து சொத்துங்களை சொல்லிட்டு போறாரு. என்ன சொல்லிட்டு போறாரு, நான் உங்களை அன்பு செய்யறேன். அந்த அன்புக்கு ஒரு ஆதாரமாக ஒருத்தன் ஒருத்தர் இன்னொருத்தர் மேல அன்பு செஞ்சானா மிகப்பெரிய தியாகம் என்ன செய்ய முடியும்? உயிர் தியாகம். என் அன்பு மாறாத அன்பு, உன்னை எப்போ நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், என் அன்பு மாறவே மாறாதுன்றதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? சிலுவையில உனக்காக நான் சாக போறேன், என் உயிரே உனக்காக கொடுத்து என் அன்பு மாறாதுன்னு நிரூபிக்க போறேன். யோசிச்சு பாருங்க, பரலோக நம்பிக்கை உங்களுக்காக போய் நான் ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்த போறேன், அதுக்காக உன்னை நான் வந்து கூட்டு போறேன், உனக்காக என் வல்லமையை கொடுக்கறேன், உனக்காக பரிசுத்தாதிய கொடுக்கறேன், சத்தியத்தை உங்களுக்காக கொடுத்துருக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், சந்தோஷத்தை வைத்து போகிறேன். அந்த மாதிரி 10 சொத்துங்களை அவர் வச்சுட்டு போயிருக்கார். இயேசு கிறிஸ்துக்குள்ள நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் எவ்வளவு பெருசு, அதெல்லாம் நினைச்சு பார்க்கிறோமா? இதெல்லாம் நிச்சயமா நமக்கு இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு விசுவாசத்து ஊடமாக அதையெல்லாம் நம்ம அனுபவிக்கலாம். ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து நீடித்த நாட்களா இருப்பார். ரெண்டாவது சிலுவையின் வெற்றி. முதலாவது என்ன? அவர் வித்தை காண்பார். எத்தனை விஷயங்கள் அதுல இருக்கு. ரெண்டாவது, அவர் நித்திய நித்திய காலமாக அவர் வித்தை காண்பார். அவருக்கு சாவே இல்லை. நம்ம நினைக்கிறோம் இந்த கவர்மெண்ட் இருக்கு காஸ்பல் எப்படி பரவும், இந்த மனிதர்கள் இருக்காங்க காஸ்பல் எப்படி பரவும், இவங்கெல்லாம் செத்துருவாங்க, அந்த காஸ்பல் பரப்புற சாக மாட்டார். காஸ்பல் பரவே பரவும். இத்தனை கள்ளப்போதகரங்க இருக்கிறாங்க இந்த ஊர்ல எப்படி சுவிசேஷம் பரவும், இந்த கள்ளப்போதகர்கள் எல்லாம் செத்துருவாங்க, அவர் சாக மாட்டார். அவர் சத்தியம் சாகாது. வானமோ பூமியோ ஒளிந்து போ என் வார்த்தைகள் ஒழியாதுன்ற தேவர் அவர் வென்றே வெல்லுவார். அவரை நம்புவோமே. ஏன் கண்டது அங்கெல்லாம் பார்த்து சோர்வடையும், அவர் வார்த்தையை நம்புவோம் இல்லைங்களா? ஓகே, மூணாவது வெற்றி என்ன? 10 வசனத்துல படிங்களா.
அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும்.
நமக்கு நேரம் ஆயிடுச்சு, ஒன்னே ஒண்ணு நான் சொல்லி. கர்த்தருக்கு சித்தமானதை அவர் கையினால் அவர் கையால் வாய்க்கும், கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது, இங்கிலீஷ்ல the pleasure of the Lord, கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தருக்கு பிரியமான சித்தம். தேவனுடைய சித்தம்னு ஒண்ணு இருக்கு, அவருடைய நித்திய ஆணைகள்னு இருக்கு, அவர் நிறைவேற்றணும்னு இருக்கு. அது நடக்குதா? உன் சித்தம் பரலோகத்துல நடக்கிற மாதிரி பூமியில நடக்கணும்னு ஜெபிக்கும், நடக்கிற மாதிரி தெரியலையே. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய சித்தம் அவர் கையினால் வாய்க்கும். அப்படின்னா என்ன? வெற்றி அடையும். அவர் கையினால் நிச்சயமா வெற்றி அடையும். அதான் மூணாவது வெற்றி, சிலுவையிலிருந்து வருகிற வெற்றி. ரெவலேஷன் நாம் பார்க்கிறோம், இந்த சுருளை திறக்கிறதுக்கு யாராவது இருக்கிறாங்களான்னு, வானத்திலயோ பூமியிலயோ எங்க பார்த்தாலும் யாரும் இல்லை. ஆனா ஒருத்தரே இருந்தார், யூதா குலத்தின் சிங்கம் நிக்கிறார். அவர்னால வாய்க்கும், அவர் கையினால வாய்க்கும். எத்தனை தடைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிசாசுகள் வந்தாலும் அதெல்லாம் வென்று வாய்க்க செய்கிறவர். பாதாளத்தை, மரணத்தை, பிசாச பாவத்தை ஜெயித்து வாய்க்க செய்கிறவர் இவர். இவர் கையினால் கர்த்தருடைய சித்தம் வாய்க்கும். அவருடைய சித்தம் நித்தியத்தில் சொன்னுடைய மக்களை தெரிந்து கொண்டு அவங்களை ரட்சித்து அவங்களை பரிசுத்தமாக்கி பரலோகத்துக்கு கொண்டு வருகிற கடவுளுடைய சித்தம் இவர் கையினால் வாய்க்கும். இவர் அதை வெற்றி சிறக்க செய்வார். இவர் வெற்றி சிறக்க செய்வார். அதுக்கு எல்லா விதத்திலையும் தகுதி உள்ளவர். கர்த்தருடைய சித்தம் அவர் கையினால் வாய்க்கும். The pleasure of the Lord. அதனாலதான் அவர் அது வாய்க்கிற மாதிரி அந்த காலத்துல தெரிஞ்சுச்சா? யோசிச்சு பாருங்களேன், 700 வருஷத்துக்கு முன்னாடி எழுதாயை எழுதும் போது ஒன்னும் தெரியல. ஏன் இயேசு கிறிஸ்து வந்து மரித்து அடக்கம் பண்ண போது யாராவது நினைச்சாங்களா? அவர் செத்து போயிட்டாரு, அவரு கூட சேர்த்த சீஷருங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க, இது எங்கதான் வாய்க்க போகுதுன்னு நினைச்சாங்க. இது வாய்க்குமா, இது எங்கேயாவது வெற்றி அடையுமா அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அந்த தேவன் உயிரோடு எழுந்து அந்த 12 பேரையும் நியமித்து அனுப்பி முதல் பிரசங்கத்துல 3000 பேர் காஸ்பல் பரவி உலகம் எங்கும் பரவி, இங்க பாருங்களா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னா என்ன காரணம்? கர்த்தருடைய சித்தம் அவர் கையில வாய்ச்சதனுடைய வெற்றியின் அடையாளம் தான் இன்னைக்கு நம்ம கம்யூனியனுக்கு வந்திருக்கோம். பாருங்களா என்ன வெற்றி, 2000 வருஷமாக வாய்ச்சுக்கிட்டு இருக்குங்க அவர் சித்தம். கர்த்தருடைய சித்தம் அவர் கையினால் வாய்க்கும். எங்கெங்கயோ இருந்த, எந்தெந்த ஜாதியிலயோ இருந்த, எந்தெந்த கல்லையோ மண்ணையோ ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்த நீங்க போய் அவருடைய வித்தா மாறி இன்னைக்கு கம்யூனியன்ல ஏங்க வந்திருக்கிறோம்? கர்த்தருடைய சித்தம் ஒரு கையினால் வாய்க்கும். வாய்த்ததனுடைய ஒரு வெற்றி அடையாளம் தான். என்ன ஒரு என்கரேஜ்மெண்ட், இனி கம்யூனியனுக்கு வரும்போது நம்ம எப்படி வரணும்? எப்படி வரணும்? இயேசு மேல இருக்கிற அன்போடு வரணும். என்ன அன்பு அவருக்கு, சிலுவையில இத்தனை பாடுகள் பட்டு என்னவும் பிள்ளையா மாத்திரத்துக்கு. ரெண்டாவது, விசுவாசத்தோடு வரணுங்க. விசுவாசம் தான் நமக்கு அந்த கம்யூனியே ஆசீர்வாதமா பலிக்க செய்யுது. விசுவாசத்தோடு வரணும். கர்த்தருடைய சித்தம் கைநாள வாய்க்கோன்ற விசுவாசம் நமக்கு இருக்கா, அதை நம்பி வரணுமே, அதை நம்பி வரணும். இன்னைக்கு ஆண்டவரை யாராவது நம்பாதவர்களா இருந்தா, ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா, நீங்க ரட்சிக்கப்படணும், நீங்க மனம் திரும்பணும். ஐயோ ஜபம் பண்றங்க, மனம் திரும்ப முடியல, திரும்ப முடியல, ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், அது உங்களால முடியாது, அவர் கையில வாய்க்கும், அவரை நம்பி வாங்கல, உங்களையா கேட்டாங்க, உங்க ஜபத்திலேயே அடங்கி இருக்கு, இல்ல ஆண்டவரே நீங்க தான் என்ன ரட்சிக்க முடியும், கர்த்தருடைய சித்தம் நான் ரட்சிப்பட்டு பரலோகத்துக்கு போகணும், நான் பரிசுத்தமாகணும், சித்தம் அது யாருனால முடியும், நம்ம கையில இருந்த அது அவர் கையினால வாய்க்கும், அவரை நம்பி வருவோமா. ஆண்டவரை நம்பாதவங்க இன்னைக்கு நம்பி வாங்க, அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் கையில தான் இருக்கு உங்களுடைய ரட்சிப்பு, ஆண்டவரே நான் காப்பாத்துங்கன்னு வாங்க, கர்த்தருடைய சித்தம் அவர் கையினால் வாய்க்கும், அவர் கையினால வாய்க்கும். கர்த்தருடைய சித்தம் எத்தனை கள்ளப்போதம் இருக்கே, இந்த கிராங்களூர்ல தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் ஆண்டவர் அழைப்பாரா, நமக்கு சோர்ந்து கள்ளப்போதங்கள் இருக்கு, மெகா சர்ச்சஸ் இருக்கு, சத்தியத்தை தசை திருப்புற மக்கள் இருக்கு, அவர் கையினால வாய்க்கும், நம்ம கையினால இல்ல, நம்முடைய சோம்பேறித்தனத்தினால இல்ல, அவர் கையினால் கர்த்தருடைய சித்தம் வாய்க்கும். அது சந்தேகப்பட வேண்டியது, விசுவாசத்தோடு நம்ம வரணுமே. கர்த்தருடைய சித்தம் அவர் கையினால வாய்க்கப்படும். ஆண்டவரே உம்மால முடியும், உம்ம நம்பி வரும், நீங்க செய்ய முடியும், கர்த்தருடைய சித்தம் உன் கையினால் வாய்க்கும் ஆண்டவரே என்ற விசுவாசத்தோடு நம்ம ஒவ்வொரு பிரேசம் இதுல ஆசீர்வாதங்க. கர்த்தருடைய பிரியம்னு போட்டிருக்கு, கர்த்தருடைய பிரியம், நம்ம ஆண்டவர் நமக்கு இயேசு மூலமா செய்யறதெல்லாம் வேண்டாத இருப்பா, கடமையா செய்யலையா, பிரியத்தோடு செய்யறார். ஒருத்தர்கிட்ட போய் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதை கேட்கணும்னா ரொம்ப தயங்கி தயங்கி போகணுமா, அதுதான் அவங்களுடைய பிரியமே. அதனால ஆண்டவருடைய பிரியத்தை போய் ஜபத்துல நம்ம போய் கேட்கும் போது அது கிருபாசனம் எதுக்கு தெரியுமா பேரு, இன்னைக்கு ஜபத்துல ஆண்டவர்கிட்ட வந்து கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கிருபையின் ஆசீர்வாதங்களை கேளுங்க, ஆண்டவரே என்ன இத்தனை குறைகள் இருக்கு, என்ன மன்னிங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்க, அதான் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு பிரியப்படுறாரு. பவுல் கேட்ட ஜபத்தை வந்து கேட்கலாமே, என்னோட அன்பு வளரணும் ஆண்டவரே, என்னுடைய அறிவு வளரணும், பகுத்தறிவு வளரணும், முட்டாளாக நான் முடிவெடுத்துக்கிட்டு தவறா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அது கடவுளுடைய பிரியமா, அது கொடுக்கறது, அது ஆண்டவர் எவ்வளவு பிரியத்தோடு கொடுப்பாரு பாருங்கள. கர்த்தருடைய பிரியம் அது நம்ம கையில இல்ல, அவர் கையில இருக்கு. நம்ம கையில இருந்தா சோர்ந்துதான் போவோம், பலவீனம் தான் அடைவோம் இல்லைங்களா. கர்த்தர் அவர் கையினால ஆகும், நம்முடைய தீர்மானமோ நம்முடைய உறுதியோ நம்முடைய முயற்சியோ ஜபமோ அதன் அடிப்படையில் இல்ல, அவர் கையில இருக்கே, அதை நம்பி வருவோமா, அவரை நம்பி வரணும். விசுவாசம்னா என்ன, என்ன நம்ப, என்னல இருந்து நம்பிக்கை விட்டு இன்னொருத்தர் நம்பி வருது, அவர்னால முடியும், அவர் கையில முடியும், அது வாய்க்கும், நிச்சயமா வெற்றி அடையும். நம்ம கையில செய்யறதுனாலதான் தோத்து போயிட்டு இருக்கிறோம், நம்மள நம்பிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில தோல்வி. அவர் கையில நம்பி வந்தோம்னா நமக்கு வெற்றி இருக்குமே. கர்த்தருடைய இது ஒரு கவனன்ட் கேரண்டி, இது உங்களுக்கு பார்க்க முடியுதா, இதெல்லாம் என்னன்னு கொடுத்திருக்கிறாரு, பிராமிஸா கொடுத்திருக்கிறாரு. அவர் குற்ற நிவர்த்தி பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கும் போது இதெல்லாம் நான் செய்வேன்னு கவனன்ட் ரத்தத்துல பிராமிஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நம்ம கம்யூனியனுக்கு வரும்போது என்ன நம்பி வரும், ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என் சார்பாக பலியை கொடுத்துட்டார், அவர் பலியை கொடுத்துட்டேன்னா நீங்க இதெல்லாம் கொடுக்கறான்னு சொல்லி இருக்கிறீங்க, ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறீங்க, அவர் அடிப்படையில நான் இது வந்து கேட்கிறேன், எனக்கு கொடுங்க, அவருடைய வித்தாக என்னை அமரூபப்படுத்துங்க, அவருடைய வித்து வளர்றதுக்கு உதவி செய்யுங்க, அவருடைய வித்து காண்பா, நீங்க இந்த சபை வளரணும், இந்த மக்கள் வளரணும், அநேக பேர் சுவிசேஷத்தை கேட்கணும், இது கவர்னன்ட் ப்ராமிஸ் ஆச்சே, கொடுங்க இல்லைங்களா, ஏன்னா கண்டிஷன் நிறைவேற்றி ஆச்சு, அந்த கண்டிஷன் நிறைவேறினதான் நம்ம கொண்டாட வந்திருக்கிறோம். அதனோட பலி பலாபலங்கள் பலிக்கும்படிக்கு விசுவாசத்தோடு கேட்கிற மக்களுக்கு மத்தியில பலிக்குங்க. இன்னைக்கு அப்படி வரமா நம்ம, இந்த ஆசீர்வாதங்கள் இயேசுடைய வெற்றிகள் நமக்கு ஆசீர்வாதங்களாக பலிக்கணும்னா அதை நம்பி, இந்த உடன்படிக்கையை நம்பி, குற்ற நிவர்த்தி பலியாக உன்னை ஒப்பு கொடுக்கும் போது உன் வித்தை நீ காண்பாய், நீ நீடித்த நாட்களாய் அதை காண்பாய், கர்த்தருடைய சித்தம் அவர் கையில வாய்க்கும், அதை நிறைவேறும் படிக்க ஆண்டவர்கிட்ட ஜெபித்தோடு விசுவாசத்தோடு நம்ம இன்னைக்கு வருவோம். ஜெபம் பண்ணுவோம்.